இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நம் தெய்வ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்லதொரு நாளை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு ஞானத்தின் ஊற்று, தீமையான நண்பர்களிடமிருந்து வெளியேறுவது. சோர்ஸ் ஆஃப் விஸ்டம், அவாய்டிங் ஈவில் ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், ஞானத்தை அடைய வேண்டுமென்றால், நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று என்ன என்று பார்க்கும் பொழுது, தீமையான நண்பர்களிடமிருந்து விலகி இருப்பது. அவர்களிடமிருந்து நாம் விலகி இருக்கும் பொழுது அதுவே நமக்கு ஒரு பெரிய ஞானமாக அமைகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் தீமையான நண்பர்கள் நிச்சயமாகவே இருப்பார்கள். பாவத்தில் வழிநடத்தக்கூடிய நண்பர்கள், அவர்களிடமிருந்து வழி விலகி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஞானமாக கருதப்படுகின்றது. நான் வாசிக்கின்றேன் நீதிமொழிகள் 1:10. என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே, எங்களோடு வா, இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுகப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். இங்கே பார்க்கும் பொழுது ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிவுரை என்ன என்று பார்க்கும் பொழுது, என் மகனே, பாவிகள் உன்னை நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. அதாவது ஒரு பாவியான ஒரு மனிதன் இருக்கிறான், அல்லது பாவத்தை செய்யக்கூடிய நண்பன் இருக்கிறான், அவன் உன்னை பாவம் செய்யும்படி தூண்டும் பொழுது அதற்கு நீ ஒத்துழைக்காதே, அதற்கு நீ சம்மதியாதே, அவனிடமிருந்து விலகியிரு அப்படின்னு சொல்லி ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு தரக்கூடிய ஒரு ஆலோசனையை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஞானமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தீமையை விட்டு விலகுவதே நியாயமான ஞானமான ஒரு காரியம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்கன்னு கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் எளிதா அதுக்கான விடையை சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, நீ பாவத்தை விட்டு விலகி இருந்தாலே நீ ஒரு புத்திசாலி, ஞானவான். பாவம் செய்யாம இருக்கிற அப்படின்னு சொன்னா நீ ஒரு ஞானவான் அப்படின்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம பாவம் செய்யறப்பதான் அநேக பிரச்சனைகளுக்குள்ள அகப்படுவோம். ஆனா பாவம் செய்யாமல் இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் வரக்கூடிய பிரச்சனைகளை மேற்கொள்ள நமக்கு பலன் கிடைக்கின்றது. நாம மற்றவர்களைப் போல நம்ம இல்லாதபடி ஞானிகளாக கருதப்படுகின்றோம். அப்ப இன்னைக்கு வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்ன அப்படின்னு சொன்னா, உன் வாழ்க்கையில தீமையான நண்பர்கள் இருக்கிறாங்களா, அவங்கள விட்டு விலகியேறு, அவங்க பின்னாடி நீ போகாத, அவனை பின்பற்றாத அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ற நாம பார்க்கின்றோம். நம்ம அநேக வேத வசனம் வாசிக்கலாம். இந்த நீதிமொழிகள் 1:10-16 நம்ம வாசனோம் அப்படின்னா, எவ்வளவு வசனங்கள் அவங்க என்ன சொன்னாலையும் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பண்ண நாம பார்க்கின்றோம். கொரிந்தியர்ல நம்ம வாஸ்து அப்படின்னு சொன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியம், மோசம் போகாதிருங்கள், அகம்த பாஷங்களில் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். இங்க பாக்குறோம் நம்ம 1 Cor 15:33 மோசம் போகாதிருங்கள். அதாவது நல் ஒழுக்கம் இல்லாத காரியத்தை ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்லித்தராங்கன்னு சொன்னா அதுல நீங்க மோசம் போகாம இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பாக்குறோம். அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, நண்பர்கள். நிச்சயமாகவே பெற்றோர்கள் இருக்கிறாங்க, தேவன் இருக்கிறார், அது உண்மைதான். ஆனா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சிக்கும் சரி, மேல இருக்கக்கூடிய வெற்றிக்கும் சரி, மிக முக்கியமான ஒரு நபரா இருக்கிறது நல்ல நண்பன். ஒரு மனுஷனுக்கு நல்ல நண்பன் கிடைச்சா அந்த நல்ல நண்பன் தன்னுடைய நண்பனை தோளில தூக்கி மேல நிப்பாட்டுவான். ஆனா அதே ஒரு மனிதனுக்கு கெட்ட நண்பன் கிடைத்து விட்டால் அவனோடு கூட சேர்ந்து அவனுடைய வாழ்க்கையும் கெடுக்கப்படும் என்று பார்க்கிறோம். எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு பழமையான சொல் ஒன்று இருக்கிறது, உன்னுடைய நண்பன் யார் என்று நீ எனக்கு காண்பி, நீ யார் என்று நான் உனக்கு சொல்வேன் அப்படின்வாங்க. அதாவது உன்னை நண்பனை நீ எனக்கு காமிச்சனா, உன் நண்பன் நல்லவனா கெட்டவனா அப்படின்றத நான் வச்சு, நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்றத நான் என்ன பண்ணிருவேன், தீர்மானிச்சிருவேன் அப்படின்வான். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம யாரு கூட சேர்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய சேர்க்கை யாரு கூட இருக்குது அப்படின்றது முக்கியமானது. வேதத்துல நிறைய வசனங்கள் அதுக்கு சொல்லலாம். தீமையான நண்பர்களோடு கூட நீ சேராத, பாவிகளோடு சேராதன்னு சொல்லி நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கதை பாக்குறோம். சங்கீதம் 1:1 கூட, துன்மார்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இங்க பாக்குறோம், இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, துன்மார்கனுடைய ஆலோசனையில நிக்க கூடாதான், நடக்க கூடாதான், பாவிகளுடைய வழியில நிக்க கூடாதான், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாதான். அப்ப ஏன் இந்த வசனங்கள்லாம் சொல்லப்படுது? துன்மார்கனுடைய ஆலோசனையில் நடவாமல். அப்படின்னா இன்னைக்கு துன்மார்க்கன் யார் அப்படின்னு சொன்னா, ஆண்டோடைய கற்பனைகளுக்கு விரோதமா இருக்கிறவன், வேதத்துக்கு விரோதமா இருக்கிறவன், அவன் தான் துன்மார்க்கன். அப்ப அந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனை, அதாவது அவன் ஒரு ஆலோசனை கொடுக்கறான், இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி, அந்த ஆலோசனைக்கு நீங்களும் போய் நின்று செய்யலாம் அது சரியாதான் இருக்குன்னீங்களா, நீங்களும் அவன் செய்யக்கூடிய பாவத்துக்கு நீங்களும் என்ன பண்ணிடுவீங்கன்னு சொன்னா உடன் ஆளாக மாறிவிடுவீர்கள். இரண்டாவது, பாவைகளுடைய வழியில் நில்லாமலும். சில நேரங்கள்ல அவன் பாவம் செய்ய போறான்னு தெரியும், அவன் பாவம் செய்யதான் போவான்னு தெரியும், இருந்தும் நம்ம என்ன நினைப்போம், சரி அவன் பின்னாடியே போய் பார்க்கலாம் என்னதான் பண்றான்னு சொல்லிட்டுன்னு ஒரு சிலர் போர் போவாங்க. ஒரு சிலர் அவன் செய்யறதெல்லாம் பாவம்ல, நானும் போய் அது கூட என்ன பண்ணிக்கலாம் சேர்ந்துக்கலாம்னு சொல்லி சிலர் போவாங்க. கடைசியில அவங்களும் பாவிகளாய் மாறுகின்றார்கள், அல்லது அவனோடு கூட சேர்ந்து பாவம் செய்து விடுகிறார்கள். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பரியாசக்காரர் யாருங்க? கேளனம் பண்றவங்க, கிண்டல் பண்றவங்க, சும்மா வெட்டி பேசி பேசுறவங்க, அப்ப ஒருத்தனை பத்தி தப்பா பேசுறவங்க. இப்ப இவங்க கூட எல்லாம் நீங்க உக்காந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி மேல வரும்? அவங்கள போல நீங்களும் சும்மா உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனாலதான் வேதம் சொல்லுது, உங்களுடைய நண்பனை நீங்க ஞானமா தேர்வு செய்யணும். உங்களுடைய நண்பன் யார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஞானமான நண்பனை நீங்க தேர்வு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம தொடர்ந்து வாசித்தோம் அப்படின்னா, 11 வாசித்தோம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என் கூட வா நம்ம போய் எல்லா தப்பும் பண்ணலான்னு கூப்பிடுவாங்க. ஆனா அவங்க கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. 13, விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம், கொள்ளை பொருள்களினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எப்படி எல்லாம் சொல்லுவாங்களாம், இன்னைக்கு வா போய் திருடலாம், வா போய் விலை உயர்ந்த பொருட்களை நம்ம என்ன பண்ணிடலாம், திருடிட்டு வந்துடலாம், நம்ம கிட்ட காசு இல்லையே நம்ம திருடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம், அவங்க கூட போகாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லக்கூடியதை பாக்குறோம். 15, என் மகனே நீ அவர்களோடு வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. எவ்வளவு அழகா வேதம் சொல்லக்கூடியதை பாக்குறோம், அவங்க கூட நீ போகாத, அவங்க கூட நீ நடக்காத அப்படின்னு சொல்லி சொல்றத பாக்குறோம். 14, எங்களோட பங்காளியா இரு, நாம் எல்லோரும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில். இப்ப ஒவ்வொரு வசனமும் இந்த நீதிமொழிகள்ல சொல்லக்கூடிய ஒரு காரியம், எப்படியாவது உன் என்ன பண்ணுவாங்க, அவங்க கன்வின்ஸ் பண்ணுவாங்க, ஏ ஒரே ஒரு இது தண்ணி தானே ஒரு வாட்டி அடிச்சிரு, ஆல்கஹால் தானே ஒரே ஒரு வாட்டி குடிச்சிரு, இல்லை ஒரே ஒரு சிகரெட் தானே குடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, உன் வாழ்க்கையை கெடுக்க அவங்க பார்ப்பாங்க. ஒரு வாட்டி தானே வா சினிமா போய் பார்த்துட்டு வந்துடலாம், ஒரு வாட்டி தானே சினிமா பாட்டு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அவங்க ஆயத்தமா இருப்பாங்க. அப்படி ஆயத்தமா இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தவர்களாக, இல்லை இது எனக்கு பிடிக்கல, இப்படி நீங்கள் செய்கிறதா இருந்தால் நான் உங்கள் கூட சேரமாட்டேன், அல்லது இப்படி செய்கிறதா இருந்தால் இந்த இடத்துக்கு என்னை கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு அதிலிருந்து விலகி போகிறது தான் ஞானம். இன்னைக்கு எனக்கு ஞானம் வேணும்னு சொல்கிறோம், அப்போ ஞானம் வேணும்னு சொல்லிட்டு வேணும்னே போய் ஞானம் இல்லாத காரியத்துக்காக நேரத்தை செலவழிக்கலாமா, வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய காரியத்துக்காக நேரத்தை செலவழிக்கலாமா? இப்போ ஒரு ஞானி என்ன பண்ணுவான், நேரத்தை வீணாக்க மாட்டான், அந்த நேரத்தினுடைய முக்கியத்துவம் அவனுக்கு தெரியும். அப்போ அந்த ஞானி என்ன பண்ணுவான்னு சொன்னா, நேரத்தை அவன் வீணாக்காதபடி அதை யாரிடம் செலவு செய்கிறோம் என்பதில் அவன் மிக கவனமாக இருக்கிறான். இது மாதிரி தன்னுடைய நேரத்தை மோசம் பண்ணக்கூடியவர்கள் இடத்துல அவன் சேரவே மாட்டான். தான் நேரத்தை இவங்க சும்மா வீணாக்குறாங்க, வீணா போகுது அப்படின்னு யாரெல்லாம் அவன் நினைக்கிறானோ அவங்க கூட தன்னுடைய நேரத்தை அவர்கள் வீணாக்க மாட்டாங்க. அதே ஞானி என்ன பண்ணுவான், அடுத்தவன் என்ன பண்ணுவான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவன் கூட இருக்கக்கூடிய நல்ல நண்பர்கள், புத்திசாலி நண்பர்கள், அல்லது நல்ல படித்த நண்பர்கள், அல்லது நல்ல குணமுள்ள நண்பர்களோடு கூட அவன் நட்பு வைத்துக் கொள்வான். ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் வெற்றியாளனா இருக்கிறான்னு சொன்னா அவனை பார்த்து பார்த்து இவனை வெற்றியாளனாய் மாறுவான். அவன் நல்ல பேசுறான், நல்ல திறமை இருக்குன்னா அவனை பார்த்து பார்த்து இவனை திறமசாலியாய் மாறுவான். அவன் நல்ல படிக்கிறான்னா ஒருவேளை அவன் கூட சேர்ந்து பார்த்து பார்த்து இவனை நல்ல படிப்பான். ஆனா அவனே நல்ல பொய் சொல்றான், நல்ல திருடுறான் அப்படின்னா அவனை பார்த்து பார்த்து இவனும் போய் தான் சொல்லுவான், திருடுதான் செய்வான். அப்ப இந்த காரியத்தை அவன் செஞ்சான்னா வரக்கூடிய நாட்கள்ல அவன் ஒரு திருடனாகவோ, பொய் சொல்லக்கூடியவனாகவோ, அல்லது வேலை இல்லாதவனாகவோ, வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலையில அவன் போய் விடுவான். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீதிமொழிகள் சொல்லுது, உன் நண்பனை நீ எப்படி தேர்வு செய்யற, உன் நண்பன் யாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்ல நண்பன் உன் வாழ்க்கையில இருக்கிறாங்களா, அல்லது எந்த கூட்டத்தோட சேர்றீங்க. சில நேரங்கள்ல கல்லூரியில போய் நம்ம சேரணும் அப்படின்னு சொன்னா, ஹாஸ்டல்ல சேரணும்னா அங்க இருக்கிறவங்கலாம் புதுசா இருப்பாங்க, நம்ம யாரு கூட சேர்றதுன்னே தெரியாது. ஆனாலும் நம்ம கிட்ட அந்த ஆப்ஷன் அப்படின்ற ஒண்ணு கடவுள் கொடுத்துருக்கிறாருங்க, தேர்வு செய்யறது. நம்ம யாரு கூட நண்பனா இருக்கணும், யாரு கூட நண்பனா இருக்க கூடாது அப்படின்ற அந்த தீர்மானம் நம்ம கையில தான் இருக்குது, நம்மளுக்கு அந்த உரிமை இருக்குது. அப்ப நாம என்ன பண்ணுவோம், சில நேரங்கள்ல அந்த உரிமையை தவறாக தேர்வு செய்து விடுவோம். அப்ப என்ன ஆகும் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அவர்களோடு கூட நாமும் பாவம் செய்து அவர்களுடைய கூட்டாளிகளாக மாறிவிடுகின்றோம். அதே மாதிரிதான் வேலை செய்யற இடத்துலயும் சரி, வேலை செய்யற இடத்துல நீதி நியாயமா 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா, அந்த வேலையை ஏமாத்தக்கூடிய 5 பேராவது அந்த ஒரு இடத்துல இருப்பாங்க கட்டாயமா. அப்ப நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த 5 பேர் கூட சேரக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் வேலை செய்யாம ஏமாத்திட்டு இருக்கிறான், அவன் கூட நான் சேர்ந்தா நான் என்ன பண்ணுவேன், நானும் அவன மாதிரி வேலை செய்யாம ஏமாத்துவேன். அப்படி வேலை செய்யாம ஏமாத்தினா என்ன ஆகும், நான் கத்துக்க வேண்டிய அந்த ஸ்கில்ஸை நான் கத்துக்க மாட்டேன், கத்துக்க வேண்டிய வேலையை கத்துக்க மாட்டேன். ஒரு நாள் இல்ல ஒரு மாசம் அவங்க பாப்பாங்க என் வேலை செய்யலன்னா என்ன பண்ணிடுவாங்க, என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஒருவேளை அவங்களும் தூக்காம இருக்கலாம், நம்மளும் தூக்கிடுவாங்க. இப்ப இன்னைக்கு மத்தவங்கள பார்த்து நம்ம வாழ்க்கைய மாற்றுற மாதிரி அல்லது வாழ்க்கைக்கு உருப்படுற மாதிரி அவங்க ஏதாவது செஞ்சா ஓகே, ஆனா நம்ம வாழ்க்கையை மாத்தாதபடி நம்ம வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி அவங்களுடைய குணங்கள் அவங்களுடைய செய்கைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம அவங்கள விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஒரு அப்பா அதுதான் தன்னுடைய மகனுக்கு சொல்றாரு, எல்லா அப்பா அம்மாவும் இதுதான் சொல்லுவாங்க, தம்பி நீ ரொம்ப தூர தேசத்துக்கு போற, அங்க யாரு கூட பழகிறன்றது ரொம்ப கவனமா இரு, கெட்டவங்க கூட பழகாத, கெட்ட பழக்கத்தை நீ வச்சுக்காத அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லுவாங்க. அப்ப நீங்க நம்ம லைஃப்ல கூட இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக காணப்படுகின்றது. நாம் எதை செய்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். 16 வாசிக்கிறப்ப, அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது, எவ்வகையான பட்சி ஆனாலும் சரி அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விரிதா, இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவிரிக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்து இருக்கிறார்கள், பொருளாசை உள்ள எல்லாருடைய ஒளியும் இதுவே, இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். இங்க பாத்தீங்களா வசனம் என்ன சொல்லுதுங்க, பொருளாசை உள்ளவர்களாக நீங்க இருக்கிறீங்க, பாவம் செய்யக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில நீங்க இந்த மாதிரியான காரியத்தை நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு ரொம்ப ரொம்ப மோசமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம். வேதாமத்துல நிறைய உதாரணங்கள் இருந்தாலும், இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் ராஜா சவுல் ராஜாவுடைய உதாரணத்தை நான் என்ன பண்றேன்னா எடுத்துக்கிறேன். சவுல் ராஜா ஆரம்ப நாட்கள்ல அவருடைய உறவு அவருடைய நட்பு தேவனோடு கூட இருந்ததுங்க. தேவனோடு கூட இருக்கிறப்ப அவர் அநேக யுத்தங்களை அவர் ஜெயிச்சாரு, தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறான்னு சொல்லி வேதம் அவ்வளவு வல்லமையா சொல்லும். ஆனா அவருடைய வாழ்க்கையில தேவனோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு மாறி மனிதர்களோடு அந்த யுத்தம் சென்று விட்டது. அப்ப மனிதர்களோடு அந்த யுத்தம் செஞ்சு விட்ட பிறகு என்ன ஆச்சுன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் வந்து பொருளாசை உள்ளவனாக மாறிவிட்டான். யாருங்க, சவுல் ராஜா. பொருளாசை உள்ளவனாக, பொருளை அபகரிக்கக்கூடியவனாக, மற்றவங்களை ஏமாத்தக்கூடியவனாக, காசை ஏமாத்தக்கூடியவனாக மாறிவிட்டான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனை சுத்தி இருந்த ஆலோசகர்கள், அவனை சுத்தி இருந்த நபர்கள், அல்லது அவனை சுத்தி இருந்த பெற்றோர்கள்னு கூட சொல்லலாம். ஆனால் பெற்றோர்களை குறித்து வேதம் சொல்லவில்லை, ஆனால் கட்டாயமாய் அவனை சுத்தி இருந்தவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இதற்கு அவர்கள் இருந்திருப்பார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தி யார் இருக்கிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நம்மளை சுத்தி தீமையானவர்கள் இருக்கலாம், நம்மளை சுத்தி பாவம் செய்யக்கூடியவர்கள் இருக்கலாம், ஆனா நாம ஆண்டரோடு கூட இருக்கணும். ஆண்டரோடு கூட இருந்தோம்னா இந்த பாவத்துல நாம விழமாட்டோம். யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பை சுத்தி பாவமான மனிதர்கள் தான் இருந்தாங்க, யோசேப்பை சுத்தி பாவம் செய்யக்கூடிய நபர்கள் தான் இருந்தாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு அல்லது ஒரு பெண்ணோடு தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைச்சதுன்னு சொன்னா, அங்க யோசேப்புக்கு கிடைத்தது. ஆனால் யோசேப்பு நினைச்சிருந்தா அந்த தவறு அவன் செஞ்சிருந்திருக்கலாம். ஏன்னா ராணி ஆக இருக்கவங்க கூடியவங்க, அவங்க கூட அவன் செஞ்சான் இல்ல, அவங்க கூட அவன் சம்மதிக்கலன்னா அவனுக்கு பெரிய ஆபத்து வரும். அப்ப அவன் சும்மா ஆண்டருக்கு வந்து ஒரு கணக்கு காமிச்சிட்டு, ஆண்டவரே நான் இதை செய்யல, அவங்கதான் என்ன செய்ய வச்சாங்க, நான் விழுல, அவங்கதான் என்னை விழ வச்சாங்க, அல்லது அவங்க பெரிய அதிகாரத்துல இருக்கிறாங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆண்டர்கிட்ட சும்மா சாக்கு போக்கு சொல்லியிருந்துக்கலாம் யோசேப்பு. ஆனா யோசேப்பு அங்க என்ன பண்றாரு, என்னுடைய வேலை போனாலையும் பரவாயில்ல, எனக்கு உயிரே போனாலையும் பரவாயில்ல, என் தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை நான் எப்படி செய்வேன் சொல்லிட்டு அந்த பெண்ணை விட்டு அவர் ஓடி சென்றார் என்று வேதம் சொல்கின்றது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. அந்நியமான நண்பர்கள் இருக்கிறாங்க, அநியாயம் செய்யக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க, பாவிகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க கூட நீங்க தள்ளியே இருங்க. அதாவது அவங்க கூட ஏன் தள்ளி இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க கூட சேர்றதுனால அவங்க மாற மாட்டாங்க, ஆனா அவங்களால நீங்க அவங்கள போல மாறிடுவீங்க. அதாவது அவங்களுடைய குணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப அதனாலதான் இங்க நீதிமொழிகள்ல ஒரு அருமையான ஒரு அறிவுரை, உன் வாழ்க்கையில உனக்கு ஞானம் வேணும்னு நினைக்கிறியா, அறிவு வேணும்னு நினைக்கிறியா, புத்தி வேணும்னு நினைக்கிறியா, அறிவில்லாத மனிதர்களோடு நீ சேராத, பாவம் செய்யக்கூடிய மனிதர்களோடு நீ சேராத. அப்ப இன்னைக்கு ஞானம் வேணும்னா அதனுடைய ஊற்று யாருன்னா கர்த்தர் தான். அப்ப கர்த்தருடைய வார்த்தைகள் தான். அப்படைய வார்த்தைகள் என்ன சொல்லுது, ஆண்டுடைய கற்பனைகளை கீழ்படினும். அப்ப அந்த கற்பனைகளை கீழ்படுகிறப்ப எனக்கு ஞானம் அதிகமாய் கிடைக்கின்றது. ஆனா கற்பனையே கீழ்படாதவங்க கிட்ட போய் நான் இருந்து அவங்க செய்யக்கூடிய பாவத்துல நானும் பங்கு கொண்டு நானும் பாவம் செஞ்சுட்டு இருந்தேன்னா என் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்றத கொஞ்சம் நீங்களே சிந்திச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு இதைதான் இந்த நீதிமொழிகள் நமக்கு சொல்லக்கூடிய காரியமாக இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். 20 வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகின்றது. அப்ப இங்க என்ன அப்படின்னா, நீ புத்திசாலியா இருக்குன்னு நீ நினைக்கிறியா, தயவு செஞ்சு கெட்டவங்களோட சேராத, கெட்டவங்களோட கூட நட்பு வச்சுக்காத. அப்ப நம்ம கேட்கலாம், அவங்களெல்லாம் எப்படி நம்ம மாத்துறது, கடவுளுக்குள்ள கொண்டு வரதுன்னு கேட்கலாம். ஆண்டவர் அதை செய்வார், அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. அவங்களுக்கு நீங்கள் ஆண்டரை பற்றி சொன்னீங்களா, வந்துருங்க. ஆண்டரை பற்றி சொல்லக்கூடிய வாய்ப்பு ஆண்டர் உங்களுக்கு கொடுத்தாரா, ஆண்டரை பற்றி பேசுங்க. ஆனால் நீங்களாக போய் அவங்க கூட மிங்கிளாகி அவங்களோட சேர்ந்து பாவம் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் மாறிவிடும் அவங்கள போல. அப்போ இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது நம்ம ஆண்டரோடு இணைந்திருந்தால் மாத்திரமே இந்த உலகத்தை ஜெயிக்கும் முடியும். அப்போ இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பாவங்கள் தான் இருக்குது, எல்லா மனிதர்களிடமும் பாவம் இருக்குது. அப்போ இன்றைக்கி நாம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னா நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோடு கூட இணைந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி ஆண்டவரோடு கூட நாம் இணைந்திருக்கும் பொழுது நாம் வளர்ச்சி அடைகிறோம். நாம் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் வளர்ச்சி அடைகிறாங்க, நன்மையை பெற்றுக்கொள்கின்றாங்க. இஸ்ரவேலின் தேசத்தில் எத்தனையோ ராஜாக்கள் வந்தாங்க, ஆனால் தேவனுக்கு பயந்த ராஜாக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த ஜனங்கள் நன்மையை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களால் 4 பேர் நன்மையை பெறணும். அப்போ 4 பேர் நன்மையை பெறணும்னா நீங்கள் நன்மையானவர்களோடு கூட இருக்கணும், நன்மையை குறித்து சிந்திக்கக்கூடியவர்களோடு கூட இருக்கணும். நீங்கள் யாரை போல மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களைப் போலவே நீங்கள் மாறுவீர்கள். நீங்கள் யாரை போல மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு நேரம் செலவழித்தால் போதும், நீங்கள் அவர்களைப் போல மாறிவிடுவீர்கள். இன்னைக்கு நீங்கள் ஆண்டரோடு கூட நேரத்தை செலவழிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா, அல்லது பாவமான மனிதர்களோடு கூட நேரத்தை செலவழிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா, நீங்களே சொல்லுங்க. ஆண்டரோடு கூட நாம் நேரத்தை செலவழிப்போம், நல்ல நண்பர்களை தேர்வு செய்வோம், நம்ம வாழ்க்கை மற்றவங்களுக்கு பயனுள்ளதாய் மாறட்டும். ஜபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். முன்னால கூட இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியுங்க, அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீர் சந்தித்து நடத்தும்படியாக சொல்லிக்கிறேன். ஆம் தகப்பன, நீங்க நேரங்களில் அப்பா தீய நண்பர்களோடு சேர்ந்து அனைவருடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்குது கர்த்தாவே, அவங்களை தொடுங்க, அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, உமக்குள் வாழக்கூடிய ஒரு நபர்களாய் அவர்கள் இருக்க கிருபை செய்யப்பா, கூட எங்கள் பலப்படுத்துங்க. இயேசுவி நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsac@sudadvent.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை உங்களோடு கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.
நீங்கள்